ஓம் சிவாய நம. சைவம் .org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி உபநிடதம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கேனா உபநிடதம், கேனா வாக்கிய பாஷ்யம், வாக்கியம் 1, மந்திரம் 1 முதல் 2 வரை, தலைப்பு கேனேஷிதம் பததி பிரேஷிதம். வழங்குபவர் திரு கோடா வெங்கடேஷ சாஸ்திரிகள் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய.
பூர்வம் அஷ்டத்து அத்தியாயேஷு சக்கரவர்த்தன கர்ம உபாசன நிரூபிதாக, அனந்தரம் நவமே அத்தியாயே கேனேஷு நிதி பிரம்ம வித்யா ஆரம்பியது. ஏஷாம் தாவது பூர்வோக்த கர்ம அனுஷ்டானேன
இதுக்கு முன்னால 8 அத்தியாயங்கள்ல விசாரமாக கர்மாக்கள் நிறைய சொல்லியிருக்கு, உபாசனைகளும் நிறைய சொல்லியிருக்கு. அவர்கள்லாம் யாரு பண்ணி அவனுக்கு சித்த சுத்தி ஏற்படுறதோ அவனாலதான் வேதாந்த சிரவணம் பண்ண முடியும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல இத தனியாக சொல்லி. எதேபி எல்லா வேதங்களுக்கும் பரமதாத்பரியமான அர்த்தம் இது ஒண்ணுதான், இதையே அறிஞ்சால்தான் மனிதன் மோட்சத்தை அடைய போகிறான். இது ரொம்ப முக்கியம்னு தெரிஞ்சுக்கூட வேதங்கள் கடைசியில சொல்லியிருக்கேன். என் சுவாமி ரொம்ப முக்கியமான அர்த்தத்தை முதலே சொல்ல வேண்டாமா, ஏன் கடைசியில சொல்றது அப்படின்னா இது 2 பிரயோஜனம் உண்டு. இது ரொம்ப முக்கியமா இருக்கு, இது அவசியம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றது. முதல்ல சொல்றத காரணம் இதை மட்டும் முதல்ல சொன்னா இது ரசிக்காது, இது யாரும் அறிந்து கொள்ள முடியாது. இத அறியணுமையான சித்தத்துல ஒரு சுத்தத்தை இருக்கணும், மாலின்யம் இல்லாம இருக்கணும், பாபம் போகி இருக்கணும், பாபங்கள்லாம் மனசை ஆக்கிரகிச்சிருக்கு, அந்த மனசுல தான் பிரம்ம ஜானம் வரணும். அப்ப அந்த பாபம் மனசுல இருக்கிறது எல்லாமே நீக்கப்பட்டாதான் பிரம்ம ஜானம் வரும். இந்த பாபங்களை போக்குவதற்கு உபாயம் நித்திய கர்மா ஒண்ணு தான், ஆகையால் தான் கர்மாக்களை சொல்லியிருக்கு. மனுஷர்கள் அந்த கர்மாக்களை சொன்னா அதுக்கு அந்தந்த காமத்துக்காக உபயோகப்படுத்தி கொண்டிருக்காங்க தவிர பகவான் ஆடையணும்னு உபயோகப்படுத்துறதில்ல. இது யாருக்கு கர்மாக்களை பண்ணி பண்ணி ஈஸ்வர ஆராதனமாக பகவான் திருப்தி அடையட்டும் அப்படின்னு பரமேஸ்வர திருப்திக்காகவே கர்மாக்களை பண்ணி கொண்டிருக்காளோ அவளுக்கு அந்த கர்மாக்களை வந்து ஸ்வர்காதி பலத்தை அவள் விரும்பாததுனால அது கொடுக்கல. ஆனா அந்த கர்மாக்கள் பண்ணினதுனால பரமேஸ்வரன் சந்தோஷத்தை அடைந்து அவ மனசுல இருக்கக்கூடியதான பாபங்களை எல்லாம் மார்ஜனம் பண்ணுகிறார். இந்த பாபங்கள் எல்லாம் தொடர்ச்சி எடுத்ததுமே சித்தம் சுத்தமாக பிரகாசிக்கிறது. அப்பொழுது அவளுக்கு லோகத்தில் இருக்கக்கூடியதான பொருள்கள் இது அனுபவிக்கணும் அது அனுபவிக்கணும் எனக்கூடியதான ஆசை அந்த குறைய பகவானையே நம்ம பார்க்கணும் எனக்கூடியதான ஆசை அது வளர மூச்சுக்கு ஏற்பட்டு அவ மனசுல இருக்கக்கூடியதான சகல விதமான பாபங்களும் போன பிறகு வேதாந்த சிரவணம் கேட்கக்கூடியதான ஒரு வாய்ப்பு ஏற்படுறது. அந்த பிரயோகங்கள்லாம் நீக்கி அந்த வேதாந்தத்தை கேட்டுக் கொண்டிருந்தானேயானால் வேதாந்த சிரவணம் நினைச்சால அந்த ஆத்ம தத்துவம் உள்ள பிரகாசிக்க தொடங்குகிறது. எப்ப பிரகாசிக்கிறதோ ஆத்ம தத்துவம் இதுவரைக்கும் பண்ணியதான எல்லா கர்மாக்களும் போச்சு. இவன் பண்ணியதான கர்மாக்களோ மற்ற எல்லா கர்மாக்களும் அதோட போச்சு. அவனுக்கு கர்மாக்களும் இல்ல உபாசனங்களுக்குல்ல சதேகோ வசிவோ அப்படின்னு அந்த சொரூபத்திலேயே தனித்து நிக்கிறான். ஐயா கர்மாக்களை செல்வானே முதல்ல அதுக்கப்புறம் போக்கப்படுவானே என்று வேற வழி இல்ல. ஆத்ம தத்துவம் வந்தாதான் எல்லாம் ஆத்ம தத்துவம் வரணுமையானால் கர்மா பண்ணித்தான் ஆகும். கர்மா பண்ணி சித்தசுத்தியை அடையாமல் ஆத்ம தத்துவத்தை அடையதுங்கிறது முடியாததான காரியம். ஆகையால் தான் மதத்துல வேதங்கள்ல கர்மாக்கள்லாம் சொல்லி உபாதனக்கள்லாம் சொல்லி இவருடைய சித்த எண்ணிக்கை சித்தமாகுமா அப்பொழுது அவனுக்கு ஆத்ம தத்துவம் வந்து அவனுக்கு க்ஷேமம் ஏற்படும் அப்படிங்கறதுக்காக முதல்ல கர்மாக்கள்லாம் சொல்லி இருக்குன்னு சொல்லி இப்படியே பௌஜன்மாக்கள்னால கர்மாக்களை பண்ணி பண்ணி அவனுக்கு ஒரு சிஷியனுக்கு மனசுல இருக்கக்கூடியதான எல்லா பாபமும் நீங்கி ஆத்ம தத்துவத்தை அறியணும் எனக்கூடியதான ஆசை வந்து அவன் ஆத்மா என்னது என்று யோஜனை பண்ணி அவனுக்கு புரியாம ஒரு ஆச்சாரியனை கேட்டான் அப்படின்னு தெரியுது. அவனுக்கு என்ன புரியலன்னு லோகத்துல பார்த்திருக்கான் ஒரு ஜட பொருளா இருந்தா தானா அசையறது இல்ல. என்ன பொருளும் வெச்ச இடத்துல இருக்கு டேபிளோ சேரோ பாத்திரமோ வெச்ச இடத்துலயே தான் இருக்கு. அது அசைய மாட்டேங்கிறது. அது அசைய வைக்கணும்னா வேறாவது ஒரு மனிதனோ ஒரு சேத்தனோ அதை கொண்டு போய் இந்த இடத்துல வைக்கணும். ஆகையால் ஜடமான பொருள்கள் அதெல்லாம் வெச்ச இடத்துல வைக்கவே தவிர அது அசையாது. ஆனா நம்ம சரீரத்துல சில பொருள்கள்லாம் இருக்கு கண்ணு காது மூக்கு நாக்கு இவைகள்லாம் இருக்கு. அது எப்பொழுதுமே விடையில போயிட்டே இருக்கு. கண்ணு உருவத்தை பார்த்துக்கொண்டே இருக்கு காது சட்டத்தை கேட்டுக்கொண்டே இருக்கு எல்லாத்தையும் அடைஞ்சிட்டே இருக்கு. இவைகளும் ஜடமான பொருள்கள் தானே. இது சேதனம் இல்லையே. ஜடமான பொருளா இருந்தா இந்த இடத்துல பார்க்கணும்னு ஒரு செயல செயல்படுகிறது. அந்த செயலானது எப்படி வந்தது? லோகத்துல மற்ற பொருள்களுக்கு ஒரு கிரியையும் இல்லாத பொழுது ஜடமான பொருள்கள்லாம் மற்ற இடத்துல இருக்க தவிர ஒரு செயலையும் செய்யாது இருக்கும் பொழுது இந்த மனிதனுடைய சரீரத்தில் இருக்கக்கூடியதான கண்ண காது மாதிரிய புலன்கள் மட்டும் அது எப்பொழுதுமே ஏதோ ஒரு கிரியையை பண்ணிக்கொண்டே இருக்க அந்த கிரியை தானா பண்ணாத ஜடமா இருக்கிறதுனால அப்ப யாரோ ஒருவர் தானே அதை தூண்டி இருக்கணும். தூண்டி இருந்தா தான் இது வேலை செய்யும் நிர்பந்தமும் வந்தாச்சு. ஆனா தூண்டுறவன் யாருன்னு நமக்கு தெரியல. அவன் யாரா அதான் இருக்கணும்னு யோஜனை பண்ணி பண்ணி அவனுக்கு தெரியாமல் அதை யாருன்னு கேட்க ஆரம்பிச்சு. ஆகையால் தூண்டுபவன் ஒருவன் இருக்கணும் என்று சாமான்யமாக தெரிஞ்சிருக்கு. தூண்டுபவன் யார் என்று விசேஷமாக தெரியல. தூண்டுபவன் இல்லாமல் புலன்கள் எல்லாம் வெளியில் ஓடாது. புலன்கள் எல்லாம் வெளியில் ஓடி எல்லா விஷயத்தையும் அறிந்து கொண்டிருக்கு. ஆகையால் தூண்டுபவன் ஒருவன் இருக்கணும். அவன் யாரு என்று தெரியல. அவனை தெரிந்து கொள்ளணும் என கொடுக்கிறார ஒரு விசாரம். அதுக்காக தான் விசேஷ அனவதாரணாது சந்தையா ஏதோ ஒண்ணு இருக்கு ஆனா இன்னது யாருன்னு தெரியலையே அப்படின்னு அதை தெரிந்து கொள்வதற்காக ஒரு ஆசை. அதற்காக கேனேட்டி தம்பத திப்ரேட்டி தம்மனா அப்படின்னு கேள்வி கேட்கிறான் எனக்கூடியதான ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கும். இப்ப அந்த கேள்வியினுடைய முழுமையான அர்த்தம் என்ன? முதல்ல கேள்வியை புரிஞ்சுட்டே அதுக்கப்புறம் அதுக்கு சமாதானம் தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற கேள்விக்கு இப்ப சாட்சி சொல்ற அதை இப்ப பார்க்கணும். கரணாமிகி மனாதீனி நியமன பிரவர்த்தந்தே. நம்ம புலன்கள் மனசு பிராணன் கண்ணு காது மூக்கனாக இவைகள்ல நியமன பிரவர்த்தந்தே நிச்சயமா அதாவது தன் தன் வழியில போய்கொண்டிருக்கு. கண்ணை பார்த்து கொண்டே இருக்கு காது கேட்டுக்கொண்டே இருக்கு. தது ந அசதி சேதனாவதி அதிஷ்டாதரி உபபத்தியதே. இப்படி புலன்கள் எல்லாம் தன் தன் காரியத்துல போய்கொண்டிருக்கிறது. சேதனாவானா இருக்கிறவன் ஒருத்தன் உள்ள இருந்து ஏவாத போனால் நடக்காதோ இல்லவோ. அனதிகமாது யாரப்பா அவர் அவர் யார் தூண்டி கொண்டிருக்கிறவர் என்பது அறியாததுனால சேதனாவத் சாமான்யேக அதிகதே. ஏதோ ஒருத்தர் இருக்க யாரோ ஒருத்தர் ஏவிக்கொண்டிருக்கிற ஒருத்தர் இருக்கார் என்று சாமான்யமாக தெரியல். ஆனால் விசேஷார்த்தா அவர் யாரு அப்படின்னு நமக்கு புரியுது. சேதனாவத் சாமான்யம் இருக்கு, ஆனா அவர் யாரு என்கிறது அறியப்படவில்லை. விசேஷார்த்தா பிரஸ்தா உபபத்தியது. கேனேஷிதம், கேனேஷிதம் இஷிதம்ங்கிறது அர்த்தம் சொல்றார். கேன இஷ்டம், கேன இச்சா மாத்திரேன மனப்பததி. யாரு நினைச்ச மாத்திரத்தினாலேயே நம்ம மனசு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறது சார். எதையோ நீங்க நினைக்கிறீர்கள், நினைக்கிறதெல்லாம் எப்படி மனசுக்கு இச்சா மாத்திரே மனசானது ஆசைப்படுறது. அடுத்த கட்சம் அவர் ஆசைப்பட்டார் மனசு ஓடுறது. பகவான் இந்த காரியத்தை பண்ணு பண்ணா நல்லா இருக்குமே நினைச்சார், அதுக்குள்ள உங்க மனசு படிச்சு கேட்ட இச்சா மாத்திரேன. யாரோ ஒரு இருக்கார், அவர் யாருன்னு தெரியலையே, யாருடைய ஒரு எண்ணத்தினால் மட்டும் இந்த மனசானது வேகமாக ஓடுகிறது. ஏனை இச்சா மாத்திரேன மனஹா பததி கர்ஷதி ஸ்வவிஷய தன் விஷயத்தில், தன் விஷயத்தில் தான் எதை நினைக்கணுமோ அதில் எப்படி போகணுமோ அது விதமாக சந்தேகம் இல்லாமல் ஒரு நாளும் தங்கு தடங்கள் இல்லாமல் வியாக்ரியதே தன் விடயத்தில் போய்கொண்டிருக்கு. அது மனசுன்னு என்ன, மனுதே அனேனா இது மனஹா விஞ்ஞான நிமித்தம் அந்த கரணம் மனஹா. விஞ்ஞான நிமித்தம் நம்ம அறிவது, அறிவு நமக்கு வருவதற்கு காரணமாக உள்ளது இந்த மனசு. நினைத்தால்தான் அறிவு வரும், மனசினால யோஜனை பண்ணினால்தான் அறிவு வருது. நமக்கு வரக்கூடியதான அறிவுகளுக்கெல்லாம் நிமித்தமாகவும் காரணமாக இருக்கக்கூடியதான இந்த மனசானது யாரால் ஏவப்பட்டு இந்த காரியத்தை பண்ணி கொண்டிருக்கு. பிரேஷிதமிவா, பிரேஷிதமிவான் பிரேஷிதம்னு இருக்கு மூலத்துல. கேனேஷிதம் பதத்தை பிரேஷிதம் மனா, பிரேஷிதமிவான ஒரு இவ இவாங்கிற பதத்தை சேர்த்துட்டார். கேட்டுனர் உபமார்த்தா, யாரோ தள்ளினா மாதிரி. ஒரு மனுஷன் அவனை அந்த மனசை பிடிச்சி வெளியில தள்ளினா எப்படி மனசு வேகமா ஓடுமோ அது மாதிரி ஓடுது. உன்னால பதபாஷ்யத்துல கேனேஷிதம் பதவி பிரேஷிதம், ஈசிதம்னு அர்த்தம் வேற, பிரேஷிதம்னு அர்த்தம் வேற. பிரேஷிதம்னா தள்ளுற மாதிரி, ஈசிதம்னு இச்சா மாத்திரமா, ரெண்டு அர்த்தம் சொன்னார். இதெல்லாம் ஒண்ணு வேண்டியதுல அவர் மனச வெளியில தள்ளினா எவ்வளவு வேகமா ஓடுமோ அவ்வளவு வேகமா ஓடுறது. தள்ளினா மாதிரி நினைச்சு போட்டது மன பிரேஷிதம் இவ இங்கு உபமா எப்படி நது இஷித பிரேஷித தத்தையோகோ அர்த்தம் இக சம்பவதா. இஷிதம்னு சொன்னால என்ன அர்த்தமோ பிரேஷிதம்னு ஒரு அர்த்தம் சொன்னால ரெண்டும் இங்க நடக்காது. நினைக்கவும் மாட்டார் பகவான், வந்து ஒருத்தரை அனுப்பியும் விட மாட்டார். ஏன் சுவாமி அப்படி சொல்லிட்டு இருக்கேன், அவருக்கு வந்து இச்சா துவேஷம் பிரயத்னம் இவைகள்லாம் அவருக்கு இல்ல சுவாமி, அவர் அசங்கிறவர். அவர் வந்து நீங்க இப்படி போகணும் அப்படி போகணும் நினைச்சே கொண்டு இருக்காரு, இதான வேற அவருக்கு இல்ல. ஆனா என்ன அர்த்தம், அவர் அங்கே சாட்சியா இருக்கார், இவன் எல்லாம் வேலை செய்யும். எப்படி ஒரு கார்ல ஒரு டிரைவர் இருந்து கொண்டு எல்லா காரியத்தையும் அவர் ஓட்டி கொண்டிருக்காரோ அது மாதிரி உங்களை அனுப்பல பகவான். ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கார், அவர் பாட்டுக்கு அவர் இருக்கார், உங்க பலன்கள்லாம் தன் காரியத்தை நான் பண்ணிக்கொண்டே. அவர் இதை நினைக்கவும் இல்ல தூண்டவும் இல்ல, ஆனா அவருடைய சந்நிதியில எல்லா காரியமும் நடக்கிறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கழுத்தை வெளியில தள்ளுறது இந்த ரெண்டுமே அவர் பண்ணல. அவர் பாட்டுக்கு அவர் தெய்வமே நிர்வாகத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கார், பிரகாசமா புத்தியில் கூட ஆனந்தமா உட்கார்ந்து இருக்கார். அவர் இருக்கிற காலத்துல நீதி எல்லாம் தானா ஓடுறது, அவ்வளவுதான் விவகாரம். இது ஞாபகத்துக்கணும், இதுதான் அவர் நீங்க போகணும்னு அவர் சங்கல்பப்படல, இல்ல நீங்க நீங்க போயே ஆகணும்னு அவர் விரட்டியும் அடிக்கல. ஆனா அவர் பாட்டுக்கு அவர் இருக்கார், அவர் இருந்தா போதும் இவ எல்லாம் வேலை செய்யும், அவ்வளவுதான். அல்லது பிரகாசிக்கணுமா சுத்தணுமா அதெல்லாம் கரண்ட்டுக்கு விவகாரம் இல்ல, அது பாட்டுக்கு அது இருக்கும். எந்த உபாதியில நீங்க அந்த கரண்ட போகும்படி பண்றீங்களோ அதுக்கு தகுந்ததான வேலை. அதே விதமாக அந்த மனசுக்கு உள்ள கொஞ்சம் பரமாத்மா இருந்தா இருக்கார். அந்த உபாதி சந்நிதியில எதாவது எப்படி இருக்கோ அழகா தந்தன் காரியத்தை பண்ணிக்கொண்டு. ஹீட்டர் உஷ்ணமா இருக்கனால கரண்ட்டுக்கு லாபம் இல்ல, லைட் பிரகாசிக்கிறதுனால கரண்ட்டுக்கு லாபம் இல்ல. ஆனா அது எதுக்கு சார் இருக்கு, அது வெறும்னா இருக்கு அங்க. அது இருக்கும்பொழுது அதனுடைய சக்தியை வாங்கிட்டு மற்றவர்கள் தான் வேலை செய்யும். இவர்கள் எல்லாமே ஆஃப் பண்ணிருந்தாலும் கரண்ட் பாட்டுக்கு தேவையான இருக்கு. அது எப்படி அசங்கமாக எதோடையும் சம்பந்தப்படாமல் அது மட்டும் இருக்கோ, அதனுடைய சந்நிதியில மற்றவர்கள்லாம் எப்படி தந்தன் காரியத்தை பண்ணி கொண்டிருக்கோ, அதே விதமாகத்தான் உங்க மனசு கண்ணு காது மூக்கு நாக்கு எல்லாமே அதாவது தன் காரியத்தை பண்ணி கொண்டிருக்கு. ஆனா அவர் மட்டும் சொல்லிட்டு நான் அசங்கமாக இருக்க போகிறேன், இதில் இப்படி இந்த காரியத்தை நீங்க பண்ணப்படாதுன்னு மனசை தடுத்து நிறுத்த இருக்கலாம் அவர். ஆனா அவர் சொல்றார் நான் அது பண்றதில்லை, ஏனென்றால் இந்த ஜென்மம் உனக்கு கொடுத்துருக்கேன், ஒரு 100 வருஷங்கள் உனக்கு கொடுத்துருக்கேன், இப்பொழுது இந்த மனசை வைத்துக் கொண்டு நீ நல்ல வழிக்கு திரும்புவேயானால் அப்பொழுது என்ன, நீ என்ன வந்து சேர போற. அப்படி இல்லாமல் துஷ்டங்கம் இருந்து கொண்டு லௌகிகமான விஷயங்களையே மனசை செலுத்திக் கொண்டு நீ அப்படியே இருந்தால் என்ன ஆக போறேன், மறுபடியும் சம்சாரத்தில் இருக்க போறேன். எனக்கு லாபமும் கிடையாது, நட்டமும் கிடையாது. இந்த ஒரு ஜன்னாவானது உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்கேன், இது ஒரு சந்தர்ப்பம் உனக்கு. இந்த சந்தர்ப்பத்துல 100 வருஷம் உனக்கு கொடுத்திருக்கேன், அதுக்கு தகுந்ததான சரீரத்தையும் கொடுத்திருக்கேன். நீ எதை வேணும்னாலும் பண்ணக்கூடியதான ஒரு சக்தியும் நான் கொடுக்கறேன். எப்பொழுதும் நோன்னு சொல்ல மாட்டேன். ஆனா நீ சத்சங்கத்துல சேர்ந்து மனசு ஏகாக்கிரமாக ஆக்கி என் பக்கம் திரும்புவேனால் தேசா மகம் சமுத்தர்தா மிருத்யு சம்சாரதாகராது. நான் ரெடியே. அப்படி இல்லாமல் மறுபடியும் புலன்களை எல்லாம் செலவு பண்ணி கொண்டே இருந்து துஷ்சங்கத்துல சேர்ந்து கொண்டு இந்த சம்சாரத்திலேயே உழந்து கொண்டு இருப்பேனால் மறுபடியும் என்ன ஆகிறது, கொடுத்த ஆபர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிவிட்டேன், மார்க்க விதையா பிறகு மறுபடியும் வேற ஏதோ குழுவாகவோ எதுவாகவோ பருந்து இருக்க போறேன். ஆனால் நான் வந்து இந்த காரியத்தை பண்ணணும், இந்த காரியத்தை பண்ணாதேன்னு நான் தூண்ட போறதில்லை. ஆனா நான் இல்லாமல் இது வேலை செய்யாது, அதற்காக நான் இருக்கேன். அவன் இருக்கிறதுக்கு காரணம் என்ன, கண்ணுக்கு அது வேலை செய்யணுமேனால் ஒரு சக்தி சக்தி இருக்கணும். ஆகையால் சக்தி மாத்திரமாக நான் இருப்பேனே தவிர இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு நான் தூண்ட மாட்டேன். விஸ்வம் பரோவா விஸ்வம் பரகுலாயே. அந்த பகவான் நம்ம சரீரத்துக்குள்ள பூந்து கொண்டிருக்க, இதயத்துக்குள்ள பூந்து கொண்டிருக்க, புத்தங்குழு வழியா பூந்துண்டு என்ன, தன்னுடைய சக்தி முழுக்க சரீரம் முழுக்க வியாபித்திருக்க. எப்படி ஒரு ஒரு ரூம்ல ஒரு குத்துவிளக்க ஏற்ற வச்சேன்னா அந்த குத்துவிளக்கனுடைய பிரகாசமானது எப்படி ரூம் முழுக்க வியாபிச்சிருக்குமோ அதே விதமாக இந்த சரீரம் முழுக்க அவருடைய சக்தியானது வியாபிச்சிருக்கு. அவர் சக்தி வியாபிச்சிருக்காங்கிறது அவர் எல்லாரும் ஈழிச்சிட்டு இருக்காருன்னு நினைக்காரியும். அவர் என்னவா இருக்கார், விஸ்வம் பரோவா விஸ்வம் பரகுலாயே. இந்த கத்தி இருக்கு பார்த்தீங்களா, அந்த கத்தியாக கத்தி உரைக்குள்ள இருக்கு. கத்தி உரைக்குள்ள கத்தி இருந்தாலும் கத்தி உரையோட சம்பந்தப்படப்படாது. கத்தி உரையோட சம்பந்தப்பட்டதுனால கத்தியினுடைய கூர்மையானது போயிடும், அதுக்குள்ள அழகா இருக்கும். எந்த உரையோட எந்த இடத்துலயும் சம்பந்தப்படப்படாது கத்தி, அந்த ஹேண்டில் இருக்கிற இடத்துலதான் சம்பந்தப்படும், அது கரெக்டா அவ்வளவுதான். அதே விதமாக அவர் அந்த இதயத்துக்குள்ளதான் பட்டுன் இருக்க, மற்ற பதார்த்தங்களை எதோடையும் சம்பந்தப்பட மாட்டேன். ஆனா அவர் அங்கேதான் இருக்கார், மற்ற இடத்துல வேலையை கொடுக்க மாட்டார், அவருடைய சம்பந்தமே கிடையாதுன்னு நினைக்கிவிடாது. அவருடைய சபாவம் எல்லா இடத்திலையும் இருந்து கொண்டிருக்கு. எப்படி விஸ்வம் பரோவா விஸ்வம் பரகுலாயே, அக்னியானது அரணிக்கட்டையில எப்படி வியாபிச்சிருக்கோம், அரணிக்கட்டையில இந்த நுனியிலயும் அந்த நுனியிலயும் எங்கோ நெருப்பு இருக்கு, எங்க கிடைஞ்சாலும் நெருப்பு வரப்போறது, அது மாதிரி அவர் இருக்கார். ஆனசா கிரேத்தியா, இந்த சரீரத்துக்குள்ள உச்சங்குழியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா இடத்துலயும் இருக்கார். ஆனா இந்த நகம் இருக்க பதில அந்த நகத்தினுடைய நுனியோட நின்று போயிட்டார், முடியினுடைய நுனியோட நின்று போயிட்டார். ஆகையால் அதை கட் பண்ணினா தெரியாது, வலிக்காது. மற்ற இடங்களையும் தொட்டா வலிக்கும், அது எது வரைக்கும் அவருடைய அவுட்டர் லிமிட் எது வரைக்கும், நகங்கள் முடிய அதனுடைய எண்டு வரைக்கும் வந்திருக்கேனப்பா, தன்னுடைய சக்தியை காமித்துக் கொண்டிருக்கார். அதே விதமாக அந்த பகவான் அசங்கனாகவும் கூட்டத்தாகவும் பெரிய இடத்துக்குள்ள இருக்கார். அவருடைய சன்னிதியில எல்லா காரியமும் நடக்கிறது. அதனால விவிக்த நித்ய சித்வரூபதையாது நிமித்த மாத்திரம் பிரவருத்தோ, இந்த புலங்களுடைய பிரவருத்திக்கு அவர் நிமித்த மாத்திரம். யார் இருந்தால் பிரவருத்தி வருமோ, யார் இல்லாத போனால் பிரவருத்தி வராதோ, அவ்வளவே ஒழிய அவர் வந்து நீங்க இந்த காரியத்தை பண்ணுங்க இந்த காரியத்தை பண்ணாதுங்கன்னு தூண்ட மாட்டார். தூண்டினாரே ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு யோசனை பண்ணலையானால் நம்ம பண்ணக்கூடியதான புண்ணிய பாபங்கள்லாம் அவருக்கு வந்து சேரும். யார் ஒரு கர்மாவை பண்றாலோ அவளுக்கு என்ன கர்ம பலம் உண்டோ அதே விதமாக இந்த கர்மாவை அபெக்ட் பண்றாலே அவளுக்கும் உண்டு. நீங்க ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்க, நீங்க பண்ணுங்க ஒருத்தர் தூண்டினானேனா அவனுக்கும் அந்த பல கர்ம பலம் உண்டு. ஆனா இங்க என்ன, பரமாத்மா தூண்டல, பரமாத்மா ஒரு காரியத்தை பண்ணாதவன்னு செய்யல. ஆனா அவர் பண்ணிருக்கார், அவர் சாட்சியாக இருந்துட்டு இருக்கார். அவர் இல்லாத அப்படிப்பட்டவர் இருந்து என்ன வேண்டாம் என்ன, இல்லாத போனா ஒரு காரியமும் நடக்காது. இந்த கண்ணு பாக்கணும், காது கேட்கணும், இவையெல்லாம் அவர் இல்லாத போனால் நடக்காது. அவருடைய சாட்சி தன்மை அங்கேயாவது இருக்கணும், இருந்தா எல்லா காரியமும் அதை பண்ணி கொண்டிருக்கோம். ஆனா அவர் இதோட சம்பந்தப்படல, ஆகையால் இவைகள் பண்ணக்கூடியதான காரியத்தோட அவருக்கு ஒரு விதமான புண்ணிய பாபங்கள் இல்லை அப்படின்னு நீங்க சொல்றதெல்லாம் சரியா புரியுது. ஆனா அது மாதிரி லோகத்துல ஒரு பொருள் இல்லாத போனால் நான் எப்படி அறியறதுன்னா, லோகத்துல அது மாதிரி ஒண்ணு இருந்ததுன்னா அது மாதிரி சார்னு சொல்லலாம். புரிந்து கொள்வதற்கு ஒரு திருஷ்டாந்தம் ஒண்ணு சொல்லணும். அது திருஷ்டாந்தமே இல்லாத போனார், அவர் உள்ளயும் இருக்கார், அவர் இல்லாத போனா காரியம் நடக்காது. ஆனா இந்த காரியம் நடக்கிறதுக்கு அவர் காரணம் இல்ல, இந்த கதையெல்லாம் சொல்லல. லோகத்துல அது போல ஒரு திருஷ்டாந்தம் இல்லையே, நான் எப்படி புரிஞ்சுப்பேன். ஆத்மா அசங்கம்னு சொல்லிட்டு இருக்கேன், ஆத்மா சந்நிதியில் எல்லா காரியமும் நடக்கும்னு சொல்லிட்டு இருக்கல, இது ஒண்ணும் தெரியலையே, சமாதானம் இல்லையே. திருஷ்டாந்தம் வந்தா புரிந்து கொள்வேனே, நான் அதுக்கு நிமித்தமா சிரம் பிரவர்த்தவும் நித்திய சிகிச்சா அதிஷ்டாத்ருத்வது. நித்திய சிகிச்சா அதிஷ்டாத்ரு லோகத்துல இப்படி ஒரு திருஷ்டாந்தம் எங்கேயோ இருக்கு. அது கவனிக்கிடவுனாரு. இப்ப ராஜா எல்லாம் இருக்காரு, ராஜாவுக்கு ஆகாரம் வைக்கிறதுக்கு முன்னால ராஜாவனவர் தர்ம தர்மஸ்வரூபம். பாரோபி நாவமந்தவிய சரீர இது பூமிபா மகதீ தேவதாக்கிய குப ரூபேண திஷ்டதி. இந்த ராஜான்னு ஒருத்தர் உட்கார்ந்து நம்ம மாதிரி மனுஷன்னு நினைக்க விடாது. நம்ம மாதிரி தான் சாப்பிடறாரு, நம்ம மாதிரி தான் தூங்குறார், இவர் போய் நம்ம மாதிரி நினைக்கே அதிகம்னார். ஆனா அவர் யாருன்னு, அவர் தர்ம தேவதை, தர்ம தேவதா ஸ்வரூபமாக அவர் உட்கார்ந்துருக்கார். அவர் ஆயால் அவரை காப்பாற்ற வேண்டியது லோகத்தில் இருக்கிற எல்லோருடைய கடமை. அப்ப அவருக்காக ஆகாரம் நம்ம கொடுக்கற காலத்துல அந்த ஆகாரத்துல விஷம் கலந்தது ஏன்னா என்ன ஆகும். ஆயால் இந்த ராஜாவுக்கு ஆகாரம் வைக்கிறதுக்கு முன்னால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் அவருக்கு. அதோட இல்லாம அந்த ராஜாவை கொல்றதுக்காக ரொம்ப பேர் முயற்சி பண்ணல. ஆகையால் ராஜாவுடைய பிராணனை காப்பாற்ற வேண்டியதான பொறுப்பு அது எல்லோருக்கும் உண்டு. சரி, ராஜா ஏதாவது சாப்பிடுறாருன்னா அது சாப்பிடறதுக்கு முன்னால அவர் எதற்கு அது கொடுக்க போறாளோ அந்த பதார்த்தமானது வேற ஏதாவது போட்டு அப்புறம் நின்று அதுக்கு பதில் இன்னொரு பிராணம் போயிடும். நாய்க்கோ பூனைக்கோ போட்டு அதுக்கப்புறம் அவர் சாப்பிடறதுன்னா அவர் பழையதான் சாப்பிடணும் ராஜா. ஏன்னா அவர் நாய் சாப்பிட்டு அது ஒரு நாள் அதுக்கு ஒன்னும் உடம்பு இல்லையா கன்ஃபார்ம் ஆன பிறகு சாப்பிடணுங்க. நேற்றுக்காக இன்னைக்கு சாப்பிடணும், முன்னாள் சாப்பிடணும். ராஜா அன்னன்னைக்கு சாப்பிட முடியாது. அப்ப இந்த ராஜாவுக்கு விஷமும் கலந்திருக்கப்படாது. ராஜாவுடைய ஆகாரத்துல ஒன்னும் இல்லேன்னு டெஸ்ட் பண்ணிட்டு இல்லாம சுத்தமா வைக்கணும்னா அதுக்கு என்னமா நம்ம பாத்துக்கிறது அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு வழி ஒண்ணு கண்டுபிடிச்சு. என்ன வழின்னா இந்த சக்கோர பட்சின்னு ஒண்ணு அல்லது சக்கரவாக்க பட்சின்னு ஏதோ ஒண்ணு. அந்த சக்கோர பட்சியானது ஒரு கூட்டுல வச்சு அங்க முன்னால வைப்பா ராஜாவுக்கு பரிமாறின பிறகு. அந்த சக்கோர பட்சம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இருந்து ஒரு 30 அடி பிராந்தத்தை எந்த ஒரு விஷம் இருந்தாலும் அந்த சக்கார பட்சி அந்த கண்ணானது சிவம். வேற ஒன்னும் ஆகுது, அந்த பட்சிக்கும் ஒன்னும் ஆகுது. அந்த கண்ணானது சிவக்கும் அந்த கண்ணுல இருந்து ஜலம் கீழே மறுபடியும் அந்த விஷத்தை அங்கிருந்து எடுத்துட்டேனால் அடுத்த க்ஷணம் அந்த கண்ணானது சிவந்த கண்ணானது வெளுப்பா போயிடும். அந்த சக்கார பட்சிக்கு மட்டும் அது ஒரு சுபாவம். லோகத்துல வேற எங்கேயுமே இல்லாமல் அந்த சதஸ்வ ரூபத்தினால ஏற்பட்டதான ஒரு சக்தியானது அப்படி இருக்கு. அந்த விஷத்தை கொண்டு வந்ததுமே அந்த சமீபத்தை கொண்டு வந்ததுமே அடுத்த கணமானது சிவத்தது. அதை எடுத்துட்டேனால் சிவப்பு போய் வெளுப்பா இருக்கு. அது இப்படி 4 தடவை பண்ணினதுனால கண்ணு அஃபெக்ட் ஆகுதான், அதுவும் அஃபெக்ட் ஆகுது. அந்த விஷ பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் தான் கண்ணு சிவந்ததே இருக்கு. விஷம் எடுத்ததுமே தான் கண்ணு நின்று எப்படி இந்த விஷமானது அந்த கண்ணு அஃபெக்ட் பண்ணலையோ ஆனா அங்க விஷம் இருக்குது என்கிறத கண்ணு தெரிவிக்கிறதோ அப்ப என்ன ஆகுதுன்னு ஆனந்தமாக ராஜாவுக்கு எல்லாரும் இல்லாம பரிபாட வேண்டியது. அங்க சக்கர பட்சி அந்த ரூம்ல இருக்கும் அந்த பாத்திர பாவத்தை அது கண்ணு சிவந்தது. ஏன்னா எந்த பொருள் போட்டதுனா சிவந்தது அதை விட டெஸ்ட் பண்ணணும். யார் சமைச்சா அவன் தலையிடுனான் அது அவ்வளவுதான் கேட்டு. ராஜா ஆகாரத்தில் விஷம் கலந்திருக்கா இல்லையா என்று பார்ப்பதற்கா எந்த ஒரு சக்கோர பட்சிய அதிஷ்டானமா அங்க வைக்கிறேனோ அடுத்த க்ஷணம் அதனால கண்டுபிடிக்கிறேனோ இந்த விஷம் இருக்கா இல்லையா என கூடியதான பதார்த்தத்தை எப்படி அதை காட்டி கொடுக்கிறதோ அதே விதமா உங்க மனசானது வேலை செய்யறது என்கிறத அதுக்கு அதிஷ்டானமாக இந்த சைத்தன்யம் இருக்க அப்படின்னு. நிமித்த மாத்திரம் பிரவர்த்தம் நித்திய சிகிச்சா அதிஷ்டாத்ருத்வத். இதுதான் நித்திய சிகிச்சா அதிஷ்டாத்ரம். சிகிச்சான்னு சொன்னா என்ன மருந்துன்னு சொல்லப்படாது. நம்ம சாப்பிடுற அன்னமே மருந்து. மருந்து எண்ணத்துலதான் அன்னத்தை சாப்பிடும். அன்னத்தை அமிர்தமாக சாப்பிட சொல்லிருக்கு, அன்னத்தை மருந்தா சாப்பிட சொல்லிருக்கு. பசிங்கிறது மனுஷனுக்கு ஒரு வியாதி. அந்த வியாதியை போக்கிக் கொள்வதற்காக இந்த அன்னம் எனக்குடைய மருந்த சாப்பிடும். மக்களையா எல்லாத்தையும் வச்சு 32 ஐட்டம் இல்லாத மாதிரி நான் சாப்பிட மாட்டேன். என்ன பிட்சோதனம் கொஞ்சம்தான் பிட்சோதனம். பிச்சை எடுத்துதான் சாப்பிடணும். எதிர்களுக்கு ஒத்தராத்திலேயே சாப்பிட்டா அதையே வழக்கப்படாது. சமாத்துல சாப்பிட்டதா வாழ்க்கை இன்னொரு சராத்துல சாப்பிட்டோம் ஏன்னா உப்பு காரம் சரியா இருக்காதுதான் அப்படி எல்லாம் சொல்லப்படாது. அதுவும் படிக்கிற காலத்துல குழந்தைகளுக்கு வேதாத்தியானம் பண்ற காலத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தராத்துல போய் சாப்பிடும் போனாரு. ஏன்னா அந்த குழந்தைகளுடைய படிக்கிற காலத்துல அந்த வேதாத்தியானம் பண்றப்ப ஏற்படக்கூடியதான புண்ணியம் அனந்தமான ஒரு புண்ணியம். அந்த புண்ணியமானது எல்லாத்துக்கும் வரணும். ஒரு ஆத்துல அந்த மாத்துல ஒரு வேதம் படிக்கிற குழந்தை ஒரு வேலை சாப்பிட்டது ஏனால் எத்தனை புண்ணியம் வருதாலும் அவாவா க்ஷேமத்தை அடையணும் அப்படின்னு பழைய நாள்ல வச்சுட்டு இருந்த. அவளுக்கும் டிசிப்ளினா இருந்தது. ஆகாரத்தை சமைச்சுக்கணும், இந்த இடத்துல இருக்கணும், எனக்குடையதான நிர்பந்தம் எல்லாம் எப்பொழுதும் முழுமையான ஒரு மனசு வேதாத்தியானத்திலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடியதான நாடாக இருந்தது. அப்படி இந்த பிச்சை எடுத்தான் சாப்பிடணும்னு சொல்றது விஷோதனம் கொஞ்சதான் சுத்தியாதி சிகிச்சைதான் அப்படின்னு. நல்ல ஆகாரம் கிடைச்சது ஏன்னா சந்தோஷப்படாதீங்க வேற சொல்லியிருக்கு. அப்படி இந்த சிகிச்சா சிகிச்சான்னு சொன்னமையானால் பசி எனக்கூடியதான ஒரு வியாதிக்கு இது ஒரு மருந்து எனக்கூடியதான எண்ணத்தில் தான் நம்ம சாப்பிடணும். இது காரம் ஜாஸ்தியா இருக்கு, புளி ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி அவ ஏன் தான் சமைச்சு போட வேண்டியதான ஜென்மம் எனக்கு ஏற்பட்டதோன்னு அவ கவலைப்பட்டு அப்படி எல்லாம் பண்ணப்படாது. ஆகாரமானது அவரு தான் அப்படி. இத நம்ம இப்படி இருந்தாலும் இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இந்த நிஜமாவே அப்படி பாக்குறேன். அவர் சொல்றதுல இருந்து ஆரம்பிச்சு அன்னத்தை போடுங்கன்னு அமுத போடும் போப்ப, அது என்ன சுவாமி கறிய போடுங்க கறி அமுது போடும் போறேன், கறிக்கு என்ன கறி அமுது, அதாவது பாயசமா நெகி அமுது போடுங்க, என்ன எல்லாத்துக்கும் ஒரு அமுது சேர்த்து வச்சுட்டு இல்ல என்னடாங்க அது அமிர்தம் எனக்கூடியதான ஒரு விவகாரத்திலேயே தாங்கள் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு வழிய வாழத்தை சொல்லி கொடுத்திருக்காங்க. அதே விதமாக இந்த சிகிச்சாங்கனக்கூடியதான பசிக்கு சிகிச்சையா இருக்கக்கூடியதான அன்னத்தை போடும் பொழுது அதுக்கு அதிஷ்டானமாக ஒருத்தர் அங்கே இருக்கணும். அன்னைக்கு சகோதர பட்சி இல்லைன்னா ராஜாவுக்கு அன்னம் இல்ல கேமரா, அந்த சகோதர பட்சி வச்சிருக்கலாம் அப்பொழுதுதான் அது இருக்கணும். இப்படி ராஜாவுக்கு ராஜாவினுடைய ஆகாரப்படுவது எனக்கூடியதான கிரியைக்கு சகோதர பட்சியினுடைய சன்னிதானம் எப்படி காரணமா இருக்கோ அப்படி மனசு வேலை செய்யறது எனக்கூடியதான கிரியைக்கு பின்னால சன்னிதானமா இருக்க சகோதர பட்சி இவர் சாப்பிடும்படி தூண்டால என்ன இல்ல சாப்பிடாதேன்னு நிறுத்தல என்ன சேமே இருக்கு, நான் காலையில பார்த்து பண்ணிருக்கேன் இவர் சாப்பிடுற ஆகாரம் நடக்கிறது. அதே விதமாகத்தான் பரமாத்மா உள்ள இருக்க மற்ற மதங்கள்லாம் வேறுபடுறது.